ஓம் சாந்தி. 24/11/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவும் மதிப்புடையது, எனவே இதை வீணாக இழக்காதீர்கள். பாத்திரம் அறிந்து தானம் அளியுங்கள். கேள்வி: குணங்களின் தாரணை ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் நடத்தை திருந்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சுலபமான விதி என்ன? பதில்: பாபா புரிய வைப்பதை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். அப்பொழுது குணங்களின் தாரணை கூட இயல்பாக ஆகிக் கொண்டே செல்லும், பழக்கம் ஏற்பட்டுவிடும், நடத்தை திருந்திக் கொண்டே இருக்கும். யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருப்பது இல்லையோ, ஞான தானம் செய்வது இல்லையோ, அவர்கள் கருமிகள் ஆவார்கள். அவர்கள் இலவசமாக தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பாடல்: குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள், பொருளை நல்ல முறையில் புரிந்து கொண்டீர்கள். நாம் ஆத்மாக்களாவும், மேலும் எல்லை இல்லாத தந்தையின் குழந்தைகள். இதை மறந்து விடாதீர்கள். அப்பொழுதுதான் தந்தையின் நினைவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவ்வப்பொழுது நினைவு மறந்தவுடன் துக்கப்பட்டு விடுகிறீர்கள். இப்பொழுது உயிருடன் இருக்கிறீர்கள், உடனே இறந்தும் விடுகிறீர்கள். அதாவது எல்லை இல்லாத தந்தையினுடையவராக ஆகிறீர்கள். உடனே உலகிய குடும்பத்தின் பக்கம் சென்று விடுகிறீர்கள். எனவே இன்று சிரிக்கிறீர்கள், நாளை அழுது கொண்டு இருக்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுதான் பாடலின் பொருளாகிறது. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதிக்காக மோதிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தீர்த்த யாத்திரையில் செல்கிறார்கள், இதுபோல அடி வாங்குவதால் ஒன்றும் அமைதி கிடைக்கும் என்பது அல்ல. இது ஒரே ஒரு சங்கம யுகம். இப்பொழுதுதான் தந்தை வந்து புரிய வைக்கிறார். முதன் முதலில் தன்னை கண்டறிந்து கொள்ளுங்கள். ஆத்மா அமைதியின் வடிவமாக இருக்கிறது. இருப்பதற்கான இடம் சாந்தி தாமம். இங்கு வரும்பொழுது கர்மம் செய்ய வேண்டியுள்ளது. தங்களுடைய சாந்தி தாமத்தில் இருக்கும் பொழுது அமைதி இருக்கும். சத்தியுகத்தில் கூட அமைதி இருக்கும், சுகமும் இருக்கும், அமைதியும் இருக்கும். சாந்தி தாமத்தை சுகதாமம் என்று கூற மாட்டார்கள். எங்கு சுகம் இருக்கிறதோ அதை சுகதாமம் என்றும், துக்கம் இருக்கும் இடத்தை துக்கதாமம் என்றும் சொல்வார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இவை அனைத்தும் ஒருவருக்கு நேரடியாகத்தான் புரிய வைக்கப்படுகிறது. கண் காட்சியில் உள்ளே நுழையும் பொழுது முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர்தான் என்று புரிய வைக்கப்படுகிறது. அவர் கீதையின் பகவான். மற்றது அனைவரும் ஆத்மாக்கள். ஆத்மா ஷரீரத்தை விடுகிறது மற்றும் எடுக்கிறது. ஷரீரத்தின் பெயர்தான் மாறுகிறது, ஆத்மாவின் பெயர் மாறுவது இல்லை. எனவே எல்லை இல்லாத தந்தையிடமிருந்துதான் சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க முடியும். தந்தை சுகமான உலகை உருவாக்கி கொண்டிருக்கிறார், துக்கமான உலகை படைப்பார் என்று இல்லை. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. சுகமான ஆஸ்தி கிடைக்கிறது என்று கூறுங்கள். ஒருவேளை அவர்கள் இதுவோ உங்களுடைய கற்பனை என்று கூறினார்கள் என்றால் உடனடியாக விட்டுவிட வேண்டும். கற்பனை என்று நினைப்பவர்கள் ஒன்றையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. இந்த முழு உலகத்தில் உங்களுடையதை போல மதிப்பு வாய்ந்த நேரம் வேறு யாருக்கும் கிடையாது. மிகப்பெரிய மனிதர்களுடைய நேரம் மதிப்பு வாய்ந்தது. தந்தையின் நேரம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது! தந்தை புரிய வைத்து நம்மை எப்படியாக ஆக்குகிறார்! எனவே நீங்கள் உங்களுடைய மதிப்பு வாய்ந்த நேரத்தை இழக்காதீர்கள் என தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார். ஞானத்தை தகுதி வாய்ந்த பாத்திரத்திற்கு தான் கொடுக்க வேண்டும். பாத்திரம் அறிந்து புரிய வைக்க வேண்டும். அனைத்து குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தி இல்லை. முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நமது தந்தை சிவன் என்பதை புரிந்து கொள்ளாத வரை எதுவும் புரிய வைக்க முடியாது. கூடாது. மிகவும் அன்புடன் பணிவுடன் புரிய வைத்து அனுப்பிவிட வேண்டும். ஏனென்றால் அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் சண்டையிடுவதற்கு தாமதிக்க மாட்டார்கள். அரசாங்கம் மாணவர்களை மிகவும் புகழ்கிறது, அவர்களுக்காக எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறது. கல்லூரி மாணவர்கள்தான் முதன் முதலில் கல்லால் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆவேசம் இருக்கிறது அல்லவா? முதியோர்கள் அல்லது தாய்மார்கள் அவ்வளவு பலத்துடன் கல்லால் அடிக்க இயலாது. பெரும்பாலும் மாணவர்களுடைய கூச்சல் தான் இருக்கும். அவர்களை தான் யுத்தத்திற்காக தயார் செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது தலைகீழாகி விட்டுள்ளீர்கள் என்று தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்பதற்கு பதிலாக ஷரீரம் என்று நினைத்துக் கொண்டு விடுகிறீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை நேரானவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு இரவுக்கும் பகலுக்கும் இடையேயான வித்தியாசம்! நேரானவராகி விடும்பொழுது நீங்கள் உலகின் அதிபதியாகி விடுகிறீர்கள். நாம் அரைக்கல்பம் தலைகீழாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை அரைக்கல்பத்திற்கு நேரானவராக ஆக்குகிறார். நீங்கள் அல்லாவின் குழந்தைகள், எனவே உலக அரசாட்சியின் ஆஸ்தி கிடைக்கிறது. ராவணன் தலைகீழாக ஆக்கிவிடும் பொழுது கலைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்றன. பிறகு விழுந்து கொண்டே இருப்பார்கள். ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யத்தை பற்றி குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஷரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்ய வேண்டும். பிறகும் நேரம் அதிகமாக கிடைக்கிறது. யாருமே ஞானம் கேட்கும் ஆர்வத்துடன் வரவில்லை. எனவே சேவை இல்லை என்றால் தந்தையின் நினைவில் அமர்ந்து விட வேண்டும். அது குறுகிய காலத்திற்கான சம்பாத்தியம். மேலும் இது உங்களுடையது, சதா காலத்திற்கான சம்பாத்தியம். இதில் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியுள்ளது. மாயை அடிக்கடி வேறு பக்கம் சிந்தனையை திருப்பி விடுகிறது. இப்படி ஆகிக் கொண்டுதான் இருக்கும். மாயை மறக்க வைத்துக் கொண்டிருக்கும். இது பற்றி ஒரு நாடகம் கூட காண்பிக்கிறார்கள். பிரபு இப்படி கூறுகிறார், மாயை இப்படி கூறுகிறது. என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதில்தான் தடைகள் ஏற்படுகின்றன. வேறு எந்த விஷயத்திலும் இவ்வளவு தடைகள் ஏற்படுவது இல்லை. தூய்மையின் காரணமாக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள்! பாகவதத்தில் இந்த நேரத்தின் பாடல் உள்ளது. பூத்தனா சூர்பனகைகள் கூட இருக்கிறார்கள். இவை அனைத்தும் தந்தை வந்து தூய்மையாக்கக்கூடிய இந்த நேரத்தின் விஷயங்கள். பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். எது நடந்து முடிந்ததோ அதை பண்டிகையாக கொண்டாடி வருகிறார்கள். நடந்து முடிந்தவைக்கு புகழ் பாடுகிறார்கள். ராமராஜ்யத்தை பற்றி மகிமை பாடுகிறார்கள். ஏனென்றால் அது நடந்து முடிந்து விட்டது. எப்படி கிறிஸ்து வந்தார், தர்ம ஸ்தாபனை செய்துவிட்டு சென்றார். நாள் நேரத்தை எழுதிவிடுகிறார்கள். பிறகு அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட இந்த காரியம் அரை கல்பம் நடக்கிறது. சத்தியுகத்தில் இது இருப்பது இல்லை. இந்த உலகமே முடிய போகிறது. இந்த விஷயங்கள் உங்களில் கூட மிக குறைவானவர்கள்தான் புரிந்துள்ளார்கள். அனைத்து ஆத்மாக்களும் கடைசியில் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். அனைத்து ஆத்மாக்களும் ஷரீரத்தை விட்டு விடுவார்கள். இன்னும் குறைவான நாட்களே மீதம் உள்ளன என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் அனைத்தும் அழியப் போகிறது. சத்தியுகத்தில் நாம் மட்டுமே வருவோம். அனைத்து ஆத்மாக்களும் வரமாட்டார்கள். யார் முந்தைய கல்பத்தில் வந்து இருந்தார்களோ அவர்களே வரிசைப்படியாக வருவார்கள். அவர்களே நல்ல முறையில் கற்றுக்கொண்டு மேலும் கற்பித்துக் கொண்டும் இருப்பார்கள். யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள்தான் வரிசைப்படியாக மாற்றமடைகிறார்கள். நீங்களும் மாற்றமடைகிறீர்கள். அனைவரும் வரிசைப்படியாக அங்கு சாந்தி தாமத்திற்கு சென்று அமருவார்கள். பிறகு வரிசைப்படியாக வந்து கொண்டே இருப்பார்கள். முக்கியமான விஷயம் தந்தையின் அறிமுகத்தை அளிப்பது என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் பெயர் எப்பொழுதும் வாயில் இருக்கட்டும். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பது உலகில் யாருக்கும் தெரியாது. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று பாடுகிறார்கள். அவ்வளவுதான், அதிகமாக எதையும் புரியாமல் உள்ளார்கள். அதுவும் இந்த ஞானம் மிகவும் குறைவானவர்களின் புத்தியில்தான் உள்ளது. அடிக்கடி மறந்து விடுகிறார்கள், தந்தைதான் பதீத பாவனர் ஆவார் என்பதை முதன் முதலில் புரிய வைக்க வேண்டும். ஆஸ்தி அளிக்கிறார், சக்கரவர்த்தியாக ஆக்குகிறார், கடைசியில் அந்த நாளும் வந்தது என்ற பாடல் கூட உங்களிடம் உள்ளது. அவரை அடைவதற்கான வழிக்காக பக்தி மார்க்கத்தில் மிகவும் உழைத்தீர்கள். துவாபர யுகம் முதல் பக்தி ஆரம்பமாகிறது. பிறகு கடைசியில் தந்தை வந்து வழியை கூறுகிறார். தீர்ப்பிற்கான நேரம் என்று கூட இதற்கு சொல்லப்படுகிறது. அசுர பந்தனத்தின் அனைத்து கணக்கு வழக்கையும் முடித்து விட்டு பிறகு திரும்ப சென்று விடுகிறார்கள். 84 பிறவிகளின் பாகத்தை நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். இந்த பாகம் நடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள் என்றால் சிவன் அவசியம் வந்திருக்க கூடும், ஏதாவது செய்திருக்க கூடும். அவரே புதிய உலகத்தை அமைக்கிறார். இந்த லக்ஷ்மி நாராயணர் அதிபதியாக இருந்தார்கள், இப்பொழுது இல்லை. மீண்டும் தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இந்த ராஜயோகத்தை கற்பித்திருந்தார், உங்களை தவிர வேறு யாருடைய வாயிலிருந்தும் வர இயலாது, நீங்கள்தான் புரிய வைக்க முடியும். சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் உச்சரிக்கும் சிவோகம் என்ற வார்த்தை கூட தவறானது. நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்து பிராமண குலத்திலிருந்து தேவதை குலத்திற்கு வருகிறீர்கள் என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைத்துள்ளார். நாம் தான் அது, அதுதான் நாம் என்பதன் பொருளை கூட நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். இப்பொழுது நாம் பிராமணர்கள். இது 84 பிறவிகளின் சக்கரம். இது ஒன்றும் மந்திரம் ஜபிப்பதற்கானது அல்ல. புத்தியில் பொருள் இருக்க வேண்டும். அது கூட ஒரு நொடியின் விஷயமாகும். எப்படி விதை மற்றும் விருட்சம் ஒரு நொடியில் முழு கவனத்தில் வந்துவிடுகிறது, அதே போல அம்சோ சோகம் என்பதன் ரகசியம் கூட ஒரு நொடியில் வந்து விடுகிறது. நாம் இது போல சக்கரத்தை சுற்றி வருகிறோம். அதற்கு சுயதரிசன சக்கரம் என்று கூறப்படுகிறது. நீங்கள் யாரிடமாவது நாங்கள் சுயதரிசன சக்கரதாரி ஆவோம் என்று கூறினீர்கள் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் அனைத்து பட்டங்களையும் தங்கள் மீது வைத்துக் கொள்கிறார்கள் என்பார்கள். பிறகு நீங்கள் நாம் எப்படி 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை புரிய வைப்பீர்கள். இந்த சக்கரம் சுழல்கிறது. ஆத்மாவிற்கு தனது 84 பிறவிகளின் தரிசனம் கிடைக்கிறது. இதற்குதான் சுய தரிசன சக்கரதாரி என்று கூறப்படுகிறது. முதலில் கேட்டு வியப்படைவார்கள், பிறகு இது என்ன பொய் கூறுகிறார்கள் என்பார்கள். நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அளித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பொய் என்று தோன்றாது. தந்தையை நினைவு செய்கிறார்கள், பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் சமர்ப்பணமாகிவிடுவோம் என்றும் பாடுகிறார்கள். உங்களையே நினைவு செய்வோம், நீங்கள் கூறிக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா, இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பற்றை வென்று விடுங்கள், இந்த தேகத்தில் இருக்கும் பற்றின் மீது வெற்றி அடைந்து விடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். இந்த இனிமையான விஷயம் அனைவருக்கும் பிடித்து போய்விடும். தந்தையின் அறிமுகம் இல்லை என்றால் பிறகு தந்தையின் அறிமுகம் இல்லை என்றால் பிறகு ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். எனவே முதலில் 2-3 படங்களை முன்னால் வைத்து விடுங்கள். அதில் தந்தையின் அறிமுகம் இருக்க வேண்டும். தந்தையின் அறிமுகம் கிடைத்து விடுவதால் ஆஸ்தியும் கிடைத்துவிடும். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த படத்தை தயாரியுங்கள். இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கு முன்னால் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் தலை வணங்குகிறார்கள். நீங்களே பூஜை கோரியவர்கள், நீங்களே பூஜாரி என்பதை பற்றிய ரகசியத்தை கூட புரிந்து கொண்டு விட வேண்டும். முதலில் தந்தையின் பூஜை செய்கிறார்கள், பிறகு தங்களுடைய படங்களுக்கு முன்பு அமர்ந்து பூஜை செய்கிறார்கள். யார் தூய்மையாக வாழ்ந்து சென்றுள்ளார்களோ அவர்களுடைய படங்களை வைத்து பூஜிக்கிறார்கள். இதுவும் உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்துள்ளது. இதற்கு முன்பு நீங்களே பூஜைக்கு உரியவர், நீங்களே பூஜாரி என்று பகவானுக்கு கூறிக்கொண்டு இருந்தீர்கள். நீங்கள் தான் இந்த சக்கரத்தில் வருகிறீர்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. புத்தியில் இந்த ஞானம் எப்பொழுதும் இருக்கிறது. பிறகு புரிய வைக்க வேண்டும், செல்வம் கொடுக்க கொடுக்க குறையாது. யார் செல்வத்தை தானம் செய்வது இல்லையோ அவர்களை கருமி என்று கூறுவார்கள். தந்தை புரிய வைத்ததை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிய வைக்கவில்லை என்றால் வீணாக தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குணங்கள் தாரணை ஆகாது, நடத்தையே அவ்வாறு ஆகிவிடும். ஒவ்வொருவரும் தங்களை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உங்களுக்கு இப்பொழுது அறிவு கிடைத்துள்ளது. மற்றவர்கள் அனைவருமே அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அனைத்தையும் அறிந்துள்ளீர்கள். இந்த பக்கம் இருப்பது தெய்வீக சம்பிரதாயம், அந்த பக்கம் அசுர சம்பிரதாயம் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை புத்தி மூலம் அறிந்துள்ளீர்கள். ஒரே வீட்டில் ஒருவர் சங்கம யுகத்தை சார்ந்தவர், மற்றொருவர் கலியுகத்தை சார்ந்தவர், இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். பிறகு அன்னமாக ஆக தகுதியில்லை என்று பார்க்கப்படும் பொழுது யுக்திகள் கையாளப்படுகிறது. இல்லை என்றால் தடைகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். இல்லை என்றால் தொல்லைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். பிறகு யுக்தியுடன் ஒதுக்க வேண்டி இருக்கும். தடைகள் ஏற்படும். இப்பேற்பட்ட ஞானத்தை நீங்கள் தான் அளிக்கிறீர்கள். மிக இனிமையாக ஆக வேண்டியுள்ளது. பற்றை வென்றவராக ஆக வேண்டியுள்ளது. ஒரு விகாரத்தை விட்டார்கள் என்றால் விகாரங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றன. எதுவெல்லாம் நடக்கிறதோ அது முந்தைய கல்பத்தை போல என்று புரியப்படுகிறது. இவ்வாறு நினைத்து அமைதியாக இருக்க வேண்டியுள்ளது. விதிக்கப்பட்டது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. நல்ல நல்ல புரிய வைக்கக்கூடிய குழந்தைகள் கூட விழுந்து விடுகிறார்கள். மிகவும் பலத்த அடி வாங்கி விடுகிறார்கள். பிறகு முந்தைய கல்பத்திலும் அடி வாங்கி இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவரவருக்குள் புரிந்து கொள்ள முடியும். பாபா, நான் கோபத்தில் வந்துவிட்டேன், இன்னாரை அடித்து விட்டேன், இந்த தவறு ஆகிவிட்டது, கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அபலைகள் மீது எவ்வளவு கொடுமை நடக்கிறது. ஆண்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், பெண்கள் பலமற்றவர்களாக இருப்பார்கள். தந்தை பிறகு உங்களுக்கு இந்த மறைமுகமான யுத்தத்தை கற்பிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றியடைகிறீர்கள். இந்த யுத்தம் யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களில் கூட புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வரிசைப்படியாக இருக்கிறீர்கள். இது முற்றிலும் புதிய விஷயம். இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்காக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கூட இப்பொழுது நினைவில் இருக்கிறது, பிறகு மறந்து போய்விடும். முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரைதான். நினைவினால் நாம் தூய்மை ஆகிவிடுவோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, எதெல்லாம் நடக்கிறதோ அது விதிக்கப்பட்டது என்று உணர்ந்து அமைதியாக இருக்க வேண்டும். கோபப்படக்கூடாது. கூடுமானவரை தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். யுக்திகளை கையாண்டு தனக்கு சமமாக ஆக்கும் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, மிகவும் அன்புடனும் பணிவுடனும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள், இந்த தேகத்திலிருந்து பற்றை நீக்கியவராக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் என்று, இதே இனிமையிலும் இனிமையான விஷயங்களை அனைவருக்கும் கூறுங்கள். வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் காப்பாற்ற கைமாறு கருதாமல் இரக்கம் கொள்பவர் ஆகுக. விளக்கம், கைமாறு கருதாமல் இரக்கம் கொள்ளும் குழந்தைகளின் இரக்க எண்ணத்தால் பிற ஆத்மாக்களுக்கு அவர்களின் ஆன்மீக வடிவமும் ஆத்மாவின் இலக்கும் ஒரு நொடியில் நினைவில் வந்துவிடும். அவர்களது இரக்கமான எண்ணத்தால் ஏழைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் பொலிவு தென்படும். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான இலக்கு எதிரில் தென்படும். அவர்கள் அனைவரது துயரத்தையும் கலைந்து சுகம் தருபவராக நடந்து கொள்வார்கள். துக்கப்படுபவர்களை சுகமாக மாற்றும் யுக்தி எப்பொழுதும் அவர்களிடம் மந்திர சாவியாக வைத்திருப்பார்கள். ஸ்லோகன், சேவாதாரியாகி தன்னலமில்லாத சேவை செய்யுங்கள், அப்பொழுது சேவைக்கான பலன் கிடைத்தே தீரும். அவ்வியக்த குறிப்பு, அஷரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். இறுதி நேரத்தில் அனைத்து தத்துவங்களும் நன்றாகவே அசைக்க முற்படும். ஆனால் விதேகி நிலையின் பயிற்சி பெற்ற ஆத்மாக்கள் ஆடாமல் அசையாமல் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவார்கள். விஷயங்கள் யாவும் கடந்து செல்லும், ஆனால் பிரம்மாவின் சமமாக மதிப்புடன் தேர்ச்சி பெற்று எடுத்துக்காட்டு ஆகக்கூடியவர்கள். இதற்காக நேரம் ஒதுக்கி ஐந்து தத்துவங்களுக்கும் சுப பாவனை எனும் ஒளியை கொடுங்கள். ஓம் சாந்தி.